பழைய ஏற்பாட்டில் தேவன் வெறும் சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் கடமைகள் ஆகியவற்றில்தான் அதிகம் கவனம் செலுத்தினார் என்றும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவை எதுவும் வேலை செய்யவில்லை என்று கண்டதால் அவர் இருதயத்தை மையப்படுத்தி ஒரு புதிய மதத்தை அறிமுகப்படுத்தினார் என்றும் சிலர் ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடக்க முதலே தேவன், நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். நீங்கள் செய்கிற எதுவும் தற்செயலான ஒரு காரியமல்ல. உங்கள் இருதயத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த விதமான நபராக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். பாடம் 23. இருதயம். எரேமியா 17 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜானின் கிரெடிட் கார்டு கடன் கட்டுப்பாட்டை மீறி போய்விட்டது. அவரது மனைவி ஒரு ஆலோசகரை சந்திக்கும்படி அவரை வற்புறுத்தினாள். ஆகவே ஆர்வமின்றி அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆலோசகர் அவரது வரவு மற்றும் செலவினங்களை மதிப்பீடு செய்தார். அது அத்தனை சுலபமானதாக இருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த ஆலோசகர் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். அது ஜானின் வாழ்க்கை முறையில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன்படி செய்தால் அந்த பிரச்சனையை தீர்க்க 10 ஆண்டுகள் ஆகும். ஜான் அந்த புள்ளி விவரங்களை கண்டு சோர்ந்து போனார். அவர், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் அதை செய்ய நான் விரும்பவில்லை என்பதுதான் பிரச்சனை என்று சொன்னார். மற்றும், ஏன் இத்தனை சிரமமானதாக இருக்கிறது என்பதை ஜானின் தடுமாற்றமான நிலைமை விளக்குகிறது. என்ன செய்ய வேண்டுமென்று அறிந்திருப்பது எளியது, அதை செய்வதற்கான இருதயத்தை கொண்டிருப்பது தான் கடினம். தேவன் தமது கட்டளைகளை நமக்கு கொடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு காண்பித்திருக்கிறார். கட்டளைகள் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை அல்ல. அவற்றுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. ஆனால் தேவன் உண்மையானதும் ஆழமானதும் நீடித்திருப்பதுமான மாற்றத்தை நம் வாழ்க்கையில் சாத்தியமாக்குகிற வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசி எரேமியாவிடம் தேவன் தாம் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்வதாக கூறினார். இந்த புதிய உடன்படிக்கையின் மையப்பொருளே இருதயத்தில் ஒரு மாற்றம் என்பதுதான். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். சமீபத்தில் ஒரு போதகரிடம் ஒருவர், போதகரே, நான் குழந்தை பருவத்தில் இருந்தே ஆலயத்துக்கு கூட்டிச் செல்லப்பட்டேன். அதனால் நான் ஒரு பயணம் அடையவில்லை. அங்கு சொல்லப்பட்டது என்னவென்று நான் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்ட போதோ அது என்னை மோசமாகவே உணர வைத்தது. அது மிகவும் சலிப்பூட்டுவதாய் இருந்தது. அத்துடன் அது என் வாழ்வுடன் எவ்விதத்தில் பொருந்துகிறது என்று என்னால் அறிய முடியவில்லை. மொத்த காரியமும் என் மீது சுமத்தப்பட்ட கடமைகளாகவே இருந்தன. எனக்கு வாய்ப்பு கிடைத்தவுடனேயே அவற்றை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் என்றார். அதை போன்ற அனுபவம் உங்களுக்கு உண்டானால், தேவனை இருதயத்துக்குள்ளிருந்து நேசிப்பது என்பது உண்மையிலேயே சாத்தியமா என்ன என்று உங்களிடமே நீங்கள் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொள்ளக்கூடும். இருதயம் வஞ்சகமானதும் மற்றும் சில நேரங்களில் சரியான குழப்பவாதியுமாய் இருக்கிறது. உங்கள் இருதயம் செல்லக்கூடிய திசையை உங்களால் கணிக்க முடியாது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் குழப்பம் அடைவதற்கு காரணம் எதுவெனில், பாவம் அதை சிதைத்து விட்டது என்பதுதான். பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உங்கள் வரவேற்பறைக்குள் உடைத்து புகுந்து அருவறுப்பானவற்றை சுவர்களில் தெளித்துவிடும் திருடர்களைப் போல பாவமானது உங்கள் இருதயத்திற்குள் புகுந்து நாசமாக்கும் ஓர் எதிரியாயிருக்கிறது. பாவமானது உங்கள் இருதயங்களில் எழுதப்படும் போது அது உங்கள் குணாதிசயத்தில் பதிக்கப்படுகிறது. அது பாவத்திலேயே பழகிக்கொள்வதற்கான வல்லமையை உருவாக்குகிறது. அதுதான் உங்களுக்குள் இருக்கும் போராட்டங்கள் அனைத்திற்கும் மூலாதாரமாயிருக்கிறது. போராட்டத்தின் வீரியம் வேறுபடும். இருதயமானது சிலருக்கு கெட்ட மற்றும் அசிங்கமான காரியங்களை ஆழமாக பதித்து வைத்திருக்கும் இடமாக ஆகியிருக்கிறது. மற்றவர்களுக்கோ சீர்கெடுக்கும் பாவத்தின் விளைவுகளின் கடுமை சற்று குறைவாயிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு மனித இருதயத்திலும் ஏதோரு வகையில் பாவமானது தாறுமாறாக கிறுக்கப்பட்டுள்ளது என்பதை வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. மனித இருதயத்தின் பிரச்சனையை குறித்து இயேசுவை விடவும் வல்லமையான விதத்தில் வேறு யாரும் ஒருபோதும் பேசியதில்லை. அவர் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். தாவீது ராஜா தனது வேசித்தன பாவத்திற்காக மனம் வருந்திய போது அவர் தேவனிடம் இரண்டு காரியங்களை கேட்டார். முதலாவது, அவர், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொன்னார். தாவீது தான் மன்னிக்கப்படவும் கழுவப்படவும் சுத்திகரிக்கப்படவும் வேண்டும் என்று அறிந்திருந்தார். ஆனால் அவர் அத்துடன் நின்று விடவில்லை. மன்னிப்பை விடவும் மேலானதொன்று தனக்கு தேவைப்படுகிறது என்று அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர், தேவனே, சுத்த இருதயத்தில் சிருஷ்டியும் என்று ஜெபித்தார். தாவீது தன் இருதயத்தில் கிரியை செய்யும்படி தேவனிடம் கேட்டார். ஏனெனில் தன் இருதயம் மாற்றப்படாவிட்டால் அது அவரை அதே பாவத்தின் பாதையில் தொடர்ந்து நடத்தும் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர், கர்த்தாவே, இதை செய்யும்படி என்னை நடத்திய என் இருதயத்தில் கிரியை செய்யும் என்று ஜெபித்தார். உங்கள் இருதயமே உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு மையம். நாம் சில நேரங்களில் நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து பேசுகிறோம். நமது வாழ்வின் தீர்மானங்களை நிர்ணயிக்கும் உந்துதல் இருதயத்திலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே நாம் இருதயத்தை பற்றி பேசும்போது ஒரு நபருடைய ஆள் தத்துவத்தின் மைய பகுதியை பற்றி பேசுகிறோம். தமது நியாயப்பிரமாணத்தை தேவன் நமது இருதயங்களில் எழுதப்போவதாக சொன்னபோது நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறதான ஒரு அடிப்படை மாற்றத்தை அவர் விவரித்தார். தேவன் உங்களை அழைத்திருக்கிற விதமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்றால் வெளிப்படையான பிரமாணங்கள் உள்ளான வாஞ்சையாக மாறும் பொருட்டு அவரது பிரமாணமே உங்களது இருதயத்திற்குள் அதன் வடிவமைப்பாயிருக்கும்படி உருவாக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நீ செய்ய கடவாய் என்று தேவன் சொல்வதாலேயே நீங்கள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. தேவன் விரும்புகிற விதமான நபராக நீங்கள் மாற வேண்டுமெனில் நான் செய்வேன் என்று விடுதலையுடன் சொல்லக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு வரும் உள்ளான மாற்றம் நிகழ வேண்டும். அது எப்படி நிகழக்கூடும் என்பதுதான் கேள்வி. சிலர் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் பின்விளைவுகளை குறித்த பயம் ஆகியவை நற்குணத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறார்கள். பயத்திற்கென்று ஓரிடம் இருக்கிறது. அது நடக்கையை மாற்ற முடியும், ஆனால் இருதயத்தை அது மாற்ற முடியாது. சீனாய் மலையில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது ஜனங்கள் முற்றிலுமாக பயந்து போயிருந்தார்கள். ஆனால் சில வாரங்களுக்குள்ளாகவே அவர்கள் பொன் கன்று குற்றியை சுற்றி வந்து நடனமாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருதயத்தை மாற்ற பயம் எதையும் செய்யவில்லை. மனிதரின் நிலைமைகளுக்கான தீர்வு பிரதானமாக சமுதாய ரீதியானதும் பொருளாதார ரீதியானதுமே என்று நினைக்கிற வேறு சிலரும் இருக்கிறார்கள். மக்களுக்கு போதுமான அளவு பண வசதி இல்லாவிட்டாலோ மிகவும் தாழ்ந்த சுய மதிப்பீட்டினால் சிரமப்படும் போதோ அவர்களுக்கு நம்பிக்கை ஏதும் இருக்காது. பொருளாதார உதவி மற்றும் சமுதாய மறுசீரமைப்பு போன்ற திட்டங்கள் மட்டுமே இவற்றை மாற்றி அமைக்கும் வழி என்பதே இதற்காக முன்வைக்கப்படும் வாதமாகும். இதிலும் ஓரளவுக்கு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் தம் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களை விடுதலை, செழிப்பு மற்றும் நல்வாய்ப்புகளால் ஆசீர்வதித்த போது அவர்களின் மனாந்திர வாழ்க்கையில் இருந்ததை காட்டிலும் எவ்விதத்திலும் அவர்களது இருதயங்கள் மாற்றமடைந்திருக்கவில்லை. ஒரு நபரின் சூழ்நிலைகளை மாற்றுவதால் பாவமானது மனித இருதயத்தில் கிறுக்கிய கீறல்களை உங்களால் அழிக்க முடியாது. ஆலயத்துக்கு வருவதும் ஜபங்களை சொல்வதும் அல்லது வேதாகமத்தை வாசிப்பதும் இருதய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியுமா? மீண்டும் சொல்வதானால், இவை யாவும் நல்லவையும் சரியானவையுமான காரியங்கள்தான். ஆனால் அவற்றுக்கு இருதயத்தை மாற்றும் வல்லமை இல்லை. மனமாற்றம் அடைவதற்கு முன்பு பவுல் மதம் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார். அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற விரும்பினார். ஆனால் அவரது இருதயமோ தன்னை வேறொரு திசையில் இழுப்பதை அவர் கண்டார். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று அவர் சொன்னார். நியாயப்பிரமாணம் அவரை மாற்றுவதற்கு வல்லமையற்றிருந்தது. அது அவரது இருதயத்தில் நிறைந்திருந்த சுவாபத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. பெற்றோர்கள் பெரும்பாலும் தாங்கள் சரியான ஒழுக்க முறைகளை நடப்பித்து சுய மதிப்பீட்டை ஊக்குவித்து மற்றும் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து வந்துவிட்டால் பிள்ளைகள் நல் மனமுடையோராய் இருப்பார்கள் என்று கருதி கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் பிள்ளைகள் தவறான திசையில் செல்ல முனைகிற போக்கு அவர்களுடைய இருதயங்களிலேயே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். ஒருவேளை உங்களுக்குள்ளும் நீங்கள் அதே போராட்டத்தை காணலாம். நீங்கள் மாற வேண்டியது அவசியம் என்றும் மேம்பட்டதொரு வாழ்வை வாழ வேண்டும் என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் முயற்சிக்கும் போது சுயநலம், பெருமை, இச்சை மற்றும் பேராசை ஆகியவற்றை குறித்த உங்கள் இருதயத்தின் உணர்ச்சி தூண்டுதல் அதன் ஒவ்வொரு அணுவிலும் முன் இருந்ததைப் போலவே வலுவாக இருப்பதைக் கண்டு திகைப்படுகிறீர்கள். அப்படியானால் உங்கள் இருதயம் எப்படி மாற்றப்பட முடியும்? தேவன், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். தேவன் மட்டுமே உங்கள் இருதயத்தை மாற்ற முடியும். நீங்கள் எவ்வளவுதான் போராடி முயற்சித்தாலும் சரி, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துடன் உங்கள் இருதயத்தை சீர்பொருந்த பண்ண உங்களால் முடியாது. அது கூடாத காரியம். எனவே தேவன், நீங்கள் செய்வதற்கு திராணியற்றிருக்கிறதை நான் செய்வேன், நான் என் நியாயப்பிரமாணத்தை உங்கள் இருதயத்திலே எழுதுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இருதய மாற்றத்தை வேதாகமம் மறு ஜென்மம் என்று குறிப்பிடுகிறது. தேவனின் இந்த கிரியை அவருக்கானது ஒரு புதிய அன்பையும் அவரது வார்த்தையை குறித்தது ஒரு புதிய தாக்கத்தையும் மற்றும் அவரது வழிகளில் நடப்பதற்கானதொரு புதிய வாஞ்சையையும் உங்களுக்கு தருகிறது. மனித வாழ்வு தொடங்குகிற விதமே மறு ஜென்மத்தை குறித்த மிக சிறந்த சித்தரிப்பாகும். ஜீவ வித்துக்கள் வருகின்றன. ஒரு மறைவான, இரகசியமான மற்றும் அதிசயமான வழியில் ஒரு புதிய ஜீவன் கருத்தரிக்கப்படுகிறது. அது உடனடியானது. அது ஒரு நொடி பொழுதில் நடக்கிறது. ஒரு பெண்ணின் சரீரத்திற்குள் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டது. அதில் வியக்கத்தக்கது எனவெனில், அந்த கனப்பொழுதில் அவள் அதை அறிந்திருக்க மாட்டாள். மறுநாளிலே அவள் வேலைக்கு போகிறாள். எல்லாமே வழக்கம் போலவே தான் தோன்றுகின்றன. ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு அவள் தனக்குள் ஏதோ சில மாற்றங்களை உணரத் தொடங்குகிறாள். ஏதோ வித்தியாசமான உணர்வாயிருக்கிறது. அவள், நான் கர்ப்பம் தரித்திருக்க கூடுமோ என்று யோசிக்கிறாள். ஒருவேளை நீங்கள் சற்று பின்னோக்கி பார்த்து தேவன் உங்கள் இருதயத்தை எவ்வாறு மாற்றியிருக்கிறார் என்று காணக்கூடும். தேவனுக்கு நீங்கள் பதிலேதும் அளிக்காதிருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் அதன் பின்பு காரியங்கள் மாறத் தொடங்கின. தேவனுக்காக புதியதொரு பசித்தாகமும் உங்கள் சொந்த தேவையை குறித்த புதியதொரு உணர்வும் பரிசுத்தமாயிருப்பதற்காக புதியதொரு வாஞ்சையும் உங்களுக்கு வந்தது. அதன் விளக்கம் இதோ. நீங்கள் மறுஜென்மம் அடைந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் புது ஜீவன் உங்களுக்குள் நடப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கர்ப்பந்தரித்தலையும் போலவே அது சில நாட்களில் தெரிய வரும். மனம் திரும்புதல் மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் ஆகியவையே தேவனிடத்திலிருந்து வரும் புது வாழ்வை குறித்த கண்களுக்கு புலப்படும் முதல் சான்றுகளாகும். ஒருமுறை நிக்கோதேமு எனப்பட்ட மிகவும் மதிப்பிற்குரியதான ஒரு மனிதர் இயேசுவுடன் பேசும்படி வந்திருந்தார். இயேசு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். சன்மார்க்கமும் சமய நம்பிக்கையும் வாய்ந்த அந்த மனிதருக்கு இருந்த அடிப்படை பிரச்சனை என்னவெனில், அவருக்கு ஒரு புது இருதயம் தேவைப்பட்டது என்பதுதான். நிக்கோதேமு குழப்பமடைந்தார். அது எப்படி நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதன் தன் தாயின் கர்ப்பத்திற்கு திரும்பிச் சென்று மறுபடியும் பிறந்து வர முடியும்? இயேசு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று கூறி தாம் பேசியது சரீரப்பிரகாரமான பிறப்பை பற்றியல்ல, மாறாக ஆவிக்குரிய பிறப்பை பற்றியே என்று விளக்கினார். நிக்கோதேமுக்கு புதியதோர் இருதயத்தை அளிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரின் ஒரு கிரியை அவருக்குள் செயலாற்ற வேண்டியிருந்தது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது உங்களின் பரிபூர்ணத்துவமாக இருக்கும். தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு புது வாழ்வை நாட்டியிருந்தால் உங்களது மனதின் ஆழ்ந்த வாஞ்சை திருப்தி அடையும். நீங்கள் ஏங்கி வாஞ்சித்த நபராக தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பீர்கள். இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது. பாவத்தின் கோரமான கீறல்களால் மனித இருதயம் சிதைக்கப்பட்டுள்ளது என்பதே அதன் பிரச்சனை. தேவன் கட்டளையிடுவதே நமது வாஞ்சையாய் மாறும் பொருட்டு அவரது நியாயப்பிரமாணம் நமது இருதயங்களில் எழுதப்பட வேண்டும் என்பதே நமது மிகப்பெரிய தேவையாகும். தேவன் மட்டுமே தமது நியாயப்பிரமாணத்தை நமது இருதயங்களில் எழுத முடியும். இதை சாத்தியமாக்கும்படியே அவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மிடத்திற்கு வந்தார். இயேசு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.